வணக்கம் மதுலகிரியே விஜயரத்ன.
வணக்கம்.
ஆஸ்திரேலியாவிற்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருக்கிறீர்கள் இல்லையா?
ஆமா ஆமா.
உங்களுடைய பயணம் பற்றி சொல்லுங்களேன்.
பயணம் சொன்ன போனா, இங்க இருக்கிற நண்பர்கள் எனக்கு 4 வருஷத்துக்கு முதல் அழைப்பதில் விட்டார்கள். ஆனால் எனக்கு அது வர்றதுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையவில்லை. நான் உத்தியோகமாக இருந்த காலத்தில் எனக்கு வர முடியவில்லை. இப்பொழுது ஓய்வாக இருக்கிறதுனால நான் எனக்கு வர முடியிருந்தது. நான் 10 நாளைக்கு வந்துட்டு போறேன்னு சொல்லி போட்டு எந்த செலவுல தான் நான் வந்திருக்கேன்.
நல்லது. நீங்க பணி நிமித்தமாக வர முடியவில்லைன்னு சொன்னீங்க. அப்ப நீங்கள் என்ன பணியில் இருக்கிறீர்கள் அல்லது இருந்தீர்கள் சொல்லுங்க.
நான் ஆரம்ப காலத்தில் ஒரு பேங்க் ஸ்லோன்ல சேர்ந்து ஒரு சீஃப் மேனேஜரா தான் நான் ரிட்டையர் பண்ணேன். பவுனியால, முல்லைத்தீவுல, மற்றது கிளிநொச்சி, மான்குளம், மன்னார் போன்ற இடங்களை தான் கனவு நாள் வேலை செஞ்சான்.
நீங்க பிறந்ததும் பவுனியால இல்லையா?
நான் பிறந்ததும் பவுனியால. பவுனியா ஹாஸ்பிட்டல்ல எந்த ஊர் சொந்த ஊர் ஈரட்ட பெரியகுளம். எங்கள் ஃபாதர் இறந்தது பிறகு, அப்பாச்சி இறந்தது பிறகு நாங்கள் தமிழூருக்கு போனோமே. என்ன படிக்கிறதுக்கு எங்களை அப்பாச்சி விருப்பப்பட்டால் யாழ்ப்பாணத்தில் கொள்ளே படிக்கணும்னு சொல்லி போட்டு அவர் படித்தது யாழ்ப்பாணத்தில் இளபாள சென்டரில் படிக்கவர். அந்த காலத்தில் தமிழாலையும் படிப்ப இங்கிலீஷில் தான் கொஞ்சம் அவருக்கு நல்ல சாத்தியம். அதனால படிக்கவர். அந்த 4 பிள்ளைகள், எந்த அக்கா, அண்ணர், மற்றது தங்கச்சி, அப்படி 4 பேர். அந்த 4 பேரையும் இப்படியாவது தமிழும் படிப்பிக்கணும், இங்கிலீஷும் படிப்பிக்கணும், சிங்களம் படிப்புன்னு அந்த அதில் இருந்தவர். அப்புறம் எங்களோட அம்மா நினைச்சா இது சாத்தியமடைகிறது இருந்தா பிள்ளைகளை கூப்பிட்டு கொண்டு அந்த பவுனியா நகரத்து அருகாமையில இருக்கு தங்கணும்னு சொல்லி போட்டு எங்களோட காணி பூமியில் இருந்தது. பட்டாணிக்கு புளியம் குளம் ஒன்று முஸ்லீம் ஊர், அதில் தமிழ் ஆக்கம் இருக்கிறாங்க. அங்கே தான் குடியிருந்தோம். பவுனியா காமினி மகாவித்யாலயத்துக்கு தான் போய் படிக்க நாங்கள். பட்டாஞ்சி புளியம் குளத்துல சிங்கள குடும்பங்கள் 4-5 இருந்தது அந்த காலத்துல. அப்ப நான் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கணக்கா இருந்தவே.
இப்ப நீங்கள் வந்து ஒரு வங்கியில் வேலை பார்த்தாலும்,
ஆமாம்,
உங்களுடைய படிப்பிலே நீங்கள் தத்துவம்,
ஆமாம்,
குறித்து முனைவர் பட்டம் எடுத்திருக்கீர்கள்.
ஆமா ஆமாம்.
அது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் வங்கியாளராக இருந்தோன்னு இலக்கியத்துறையில் அப்படி ஆர்வம் வந்த இந்த 2 கேள்விகளுக்கும் சொல்லுங்களேன்.
அதுதான், அதான் மிக முக்கியமான கேள்வி கேட்டீங்கள். இது வந்து எனக்கு இந்த இயற்கையிலே எனக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான தன்மை இருந்தது. அதாவது எழுதுறது, வாசிக்கிற தன்மை, வாசிப்போடு தான் இதாகியது. தமிழ் இலக்கியத்துறை தான் எனக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு அங்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. சந்தர்ப்பம் கிடைக்காத படியினால் நான் பார்த்துட்டு எல்லாரும் தமிழ் பேசுறாங்க, தமிழை கற்றுக்கொண்ட நல்ல மொழி சொல்லி போட்டு அந்த காலத்துல தேடணும். ஒரு தமிழ் நல்லா அறிஞர்கள் யார் இருக்காங்க? அப்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. தமிழ் பண்டிதர் ஒருவர், அவர் பேர் கந்தையா. அவருக்கு அவர் இருக்க பார்த்து நான் கும்பிடுவேன். என்று சொன்னா அவ்வளவு எனக்கு அந்த அவர் கற்றுக் கொடுத்தார் இந்த தமிழ். அவர் 6 மணிக்கு போகணும்
திரும்ப அதிகாலையில்.
ஓ, அதிகாலையில். அப்ப நான் எந்த ஊர்ல இருந்து 6 மைல் ரோட்டா நடந்து போனா 6 மைல், மற்ற இந்த வயல்வெளிக்குள்ளால, குளக்கட்டுக்களால, காட்டு வெளிக்குள்ளால போனா ஒரு 4 மைல போயிடலாம். அவர் அந்த பழங்காலத்து இலக்கியங்கள், அதாவது வந்து நற்றினை, நல்நூல், அகநானூல், புறநானூறு, சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், ராமாயணம், மற்றது அங்கால் திருக்குறள், அப்படி போன்ற பல பாடங்களை படிப்பிச்சார். மற்றது அவர் வீர சோழியம் என்ற அந்த இலக்கண புத்தகம் என்ன கற்றுக் கொடுத்தார். 2 வருஷம் போல அவற்றை படிக்கக்குள்ள அவர் சொன்னான், தம்பி நீ இப்போ நல்லா கட்டி கொண்டாய், அதனால நீங்க தமிழ் பண்டிதர் எழுதுனா என்ன சொன்னார். அதுவும் லேசா வந்துட்டு அது எழுதுனா ஈசிய இளவல் எழுதுனேன். ஈசிய இளவலுக்கு எனக்கு தமிழ் பாடத்துக்கு ஒரு பி இருக்கு. தமிழை நல்லவன் அதிகா. அப்புறம் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கொண்டது நான் கல்வியா பல்கலைக்கழகம், அதாவது சிலோனுடைய இருக்கிற பல்கலைக்கழகம், அதுல தான் இங்கிலீஷ் படிக்கலாம். அப்படியா?
சரி. இப்ப அடுத்த கேள்வி, நீங்க ஒரு வங்கியாளராக தேர்வு பெற்றிருக்கீர்கள். வங்கியாளராக இருந்து கொண்டு இலக்கியத்தில் எப்படி ஆர்வம் வந்தது?
ஓ, அதை கற்றுக்கொண்ட உடனே பல பேர், பல நபர்கள், சிங்கள் நபர்கள், தமிழ் நபர்கள் என்ன கேட்டாங்க, ஏன் இந்த பணி நீங்கள் தொடரக்கூடாது, சிங்களத்துக்கும் தமிழுக்கும் மொழி பெயர்க்க கூடாது, ஏன்? ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சிறுகதை தொகுதி முதன்முதலாக எழுதினேன். அது வந்து 1980 பொல் வினா வியாக்ஞத. தமிழ் வந்து நெல் அல்ல பதர், நெல் அல்ல பதர். அந்த நூலை எழுதும் பொழுது எந்த இருந்த சூழ்நிலையில எல்லாரும் இலக்கியவாதிகள், அவங்களோட சூழ்நிலை தான் எனக்கு இந்த இலக்கியம் ஆர்வத்தை கொண்டாந்தது. அதோட அந்த மடுக்கந்த டெம்பிள்ல ஒரு பிக்கு குழு படிப்பிக்க பிரிவனாண்ட ஒரு இடம் இருந்து தமிழ் மொழியை அவங்களும் பிக்கு குழு படிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்து வைக்கிறேன். ஆரம்பித்து வைக்கக்குள்ள அது ஒரு கணபதி பிள்ளைன்னு பிறகு நாங்கள் ஒரு தமிழ் ஆசிரியர் எடுத்து தமிழ கற்றுக் கொடுத்தோம். அந்த சூழ்நிலை தான் எனக்கு மொழிபெயர்ப்பை உண்டாக்குனது. 1985-86 எனக்கு இந்த அனுராஜபுரம் வானொலி ரீஜனல் வானொலின்னு இருக்கு, அதுல இருக்கிற இருந்த வேலை செஞ்சவர் ஒரு சுவரஸ்ரீ பண்டாரண்டு, அவர்கிட்ட இந்த தமிழ் மொழி சிங்கிள் மொழி புலிமையும் பார்த்து அவர் தான் ஊக்கி வைக்கிறார். ஏன் நீங்கள் இந்த சிங்கிள சிறுகதையில கே ஜெயதிலக் என்று அவர் இறந்து போயிட்டார் அந்த எழுத்தாள் 8 சிறுகதையில மொழிபெயர்க்க சொன்னாங்க. இன்னும் மொழிபெயர்த்து போட்டு எனக்கு அவ்வளவு வருமானம் இல்லை அந்த காலத்துல நூல்கள் அச்சடிக்கிறதுக்கு. லைப்ரரி சர்வீஸ் போர்டு அனுசரணையுடன் 10 சிறுகதைகளை மொழிபெயர்த்தனா தமிழ். பிறகு வலை என்ற நூலை தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தணும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் இலங்கையிலிருந்து வந்திருக்கும் தமிழ் சிங்கள மொழிபெயர்ப்பாளரும் எழுத்தாளருமான மதுலகிரிய விஜயரத்ன.
அந்த வலையன்ற நூலுக்கு பெரியோரு மதிப்பு கிடைக்காது, அது மட்டுமல்ல அதுக்கு ஒரு விருது கிடைச்சது. அது விருது ப்ரொஃபசர் சிவத்தம்பி எங்களுடைய தமிழ் பேராசிரியர் அவர் பார்த்து போட்டு சொன்னார், தூய தமிழ் எழுதி இருக்கிறார் இவர், அவர் தான் செஞ்சவர். அந்த உற்சாகத்துல மேலும் மேலும் நான் இந்த இலக்கிய துறையில இறங்கினேன். ஆனா எந்த பணியை நான் விட இல்ல, ஒரு வருஷத்துல 365 நாட்கள் இருக்கு. 365 நாள்ல சரியா சண்டை சேர்த்து 162-163 எங்களுக்கு லீவ் இருக்கு. அந்த லீவ்ல இந்த படைப்புகள் எல்லாத்துக்கும் காரணம் அந்த லீவ். அந்த லீவ்ல நான் சும்மா இருக்கேன் இல்ல. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக தமிழ் புத்தகத்துக்கு மட்டும் ஒரு 8 அரச விருதுகள் கிடைச்சிருக்கு. அது வந்த எல்லா நூலும் சிங்களத்துல இருந்து தமிழுக்கு போட்ட நூல்கள். அதே போல தமிழ் எழுத்தாளர்கள் பெரும்பான்மையான எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்திருக்க இருக்கு. டொமினிக் ஜீவா போன்றவர்கள், எங்களுடைய ஞானம் போன்றவர்கள். அதை விட நான் இந்த கணேசலிங்கம், மற்றது கேனியல், மற்றது குணராசா, குணராசான செங்கியாலியான், மற்ற தெனியான், மற்றது யோகராஜா, கண பேரை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் சிங்களத்துக்கு. அதே போல சிங்கள எழுத்தாளர்கள் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். பல எழுத்தாளர்கள் நான் தமிழுக்கு எதிர்ப்பு மொழி மூலம் கொண்டிருக்கேன்.
நீங்கள் வந்து தமிழிலிருந்து சிங்களத்திற்கும் சிங்களத்திலிருந்து தமிழிற்கும் மொழிபெயர்த்திருக்கிறீர்கள் நாவல்கள் கதைகள். அப்படி எத்தனை நாவல்களையோ கதைகளையோ தமிழிலிருந்து சிங்களத்துக்கு மாற்றியிருக்கிறீர்கள்? எத்தனை கதைகளை சிங்களத்திலிருந்து தமிழுக்கு
மாற்றியிருக்கிறீர்கள்? அது ஒரு 35 கதைகளை மொழிபெயர்த்துகள் தமிழுக்கு. அதுபோல சிங்களத்தை தமிழுக்கு குழந்தது 35 போல குழந்திருக்கேன். அதே போல சிங்களத்தில இருந்து குழந்தது குறைவு தான். தமிழ் வார்வம் அந்த கதைக்கு போனாலும் எனக்கு சொல்லுவாங்கள், அந்த அங்க இருக்கிறார்கள், நீ உன் ஆக்ஷன் வந்து தமிழ்னு சொல்லுவாங்க. ஒரு 75 புத்தகம் போல எழுதியிருக்கேன்.
இப்ப உங்களை போன்ற மொழிபெயர்ப்பாளர்கள் சிங்கள இன மக்களுக்கும் தமிழ் இன மக்களுக்கும் ஒரு பாலமாக அமைவார்கள் இல்லையா?
ஆமாம்.
ஆனால் அவர்களை அரசாங்கம் ஊக்குவிக்கிறதா?
அதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனை. நான் 1996 இருந்து இதுவரை காலம் அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி இருக்கிறேன், இந்த மொழிபெயர்ப்புக்காக ஒரு ஸ்பெஷல் விருது, மொழிபெயர்ப்புக்காக ஒரு தமிழ்ல இருந்து சிங்களத்துக்கும் சிங்களத்தில இருந்து தமிழுக்கும் வார ஒரு நூலுக்கும் நீங்கள் விருதை சிபாரிசு செஞ்சு சொன்னேன். அவங்கள் இன்னும் அது செய்ய இல்லை. அதே எனக்கு வலியுறுத்தி வலியுறுத்தி வாரன். மற்றது இப்ப சிங்களத்துல இருந்து தமிழுக்கு போற நூல்களுக்கு கண நபர்கள் அவங்கள் இப்ப தமிழ்ல இருந்து சிங்களத்துக்கு மொழிபெயர்க்கிறாங்க. ஆனா ஒரு நபரும் சிங்களத்துல இருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிற இப்ப ஒரு வருஷத்துக்குள்ள இந்த தமிழுக்கும் சிங்களுக்கும் வந்து நூல்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இலங்கையில மிக குறைவா தான் இருக்கு.
இப்ப அது தொடர்பாக ஒரு கேள்வியை கேட்கிறேன். 2009 போர் முடிந்த சூழ்நிலையிலேயே பல சிங்களவர்கள் போர் முடிந்து விட்டது, இனி இந்த ஒரு நாட்டில் ஒரே மக்கள் என்ற ஒரு பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தமிழ் பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த உங்களுக்கு இந்த ஒரே மக்கள் ஒரே நாடு என்ற சிந்தனையுடன் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகளுடன் எல்லோரும் செயற்படுவதாக உங்களுக்கு படுகிறதா?
அது நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்கள். ஆனா எனக்கும் ஆசை அப்படி செய்யணும்னு தான். ஆனா சில சில குறைபாடுகள் இருக்கு. முக்கியமாக சிங்கள மொழி கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழ் ஆக்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், சிங்கள ஆக்கள். அந்த அடிப்படையில இன்னும் ஜிசி ஓலைகளும் கட்டாயப்படுத்த இல்லை இந்த தமிழ். ஆனால் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு தமிழ் மொழி பாஸ் பண்ணதான் அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும், இல்லாட்டி ப்ரொமோஷன் கிடைக்கிற அந்த தமிழ் மொழி இருக்கணும், அதை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா படிப்பிக்கிறது படிக்கிறது இன்னும் சாத்தியமா வரையில. மற்ற இன்னொன்று சொல்லணும், முதலாம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரையும் தமிழ் இருக்கு. இப்ப நான் பாக்குறேன் பல டியூஷன் அதுல படிக்கிறாங்க, ஆனா சரியான குறைவு. அண்மையில யாழ்ப்பாணத்துல கேள்விப்பட்டேன், நீங்கள் படிக்கிறது ஆர்வமா இருக்காங்க ஆனா டீச்சர்ஸ் தான் இல்லைன்னு சொல்றாங்க. நீ அந்த குறைபாடு, அந்த குறைபாடு அரசாங்கம் செய்ய வேண்டும். அதான் அப்படியான குறைபாடுகள் இருக்கிறபடியினால் இது சாத்தியமடையுமா என்று எனக்கு ஒரு கேள்வி.
சனிக்கிழமை நீங்கள் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிறீர்கள் மெல்பர்னில், அதை பற்றி சொல்லுங்களேன்.
நான் வரக்குள்ளேன்னு இடபடுவான் சொல்லி போட்டு தமிழ் சிங்கள இதுக்காக இந்த சாதாரணமாக எப்படி தமிழ் மொழியிலிருந்து சிங்கள் மதம் எப்படி போஷித்திருக்கிறத பற்றியும் மொழிபெயர்ப்பு உறவுகளை பற்றியும் பேசியிருக்கிறான். பேசிருக்கேன்னு சொன்னா தமிழ்லையும் சிங்களத்திலையும். அப்ப சிங்கள வாசகர்களுக்கும் ஒரு அது ஒரு தெரிஞ்சு கொள்ளலாம், தமிழ் வாசகர்களுக்கும் தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த நிகழ்வுல கலந்து கொள்ள வந்தபடியா அதுவும் நடக்குது. இதுக்கு அன்றைக்கு அதை பற்றி அதுல கலந்து கொள்ள இருக்கிறான்.
நல்லது ஐயா, உங்களுடைய நேரத்தை பொருட்படுத்தாது நமக்கு நேர்காணலை தந்ததற்கு மிக்க நன்றி. உங்களது பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்துகிறோம்.
ஓ தேங்க்யூ. நானும் அதே போல உங்களுடைய இந்த தமிழ் ஒளிபரப்பு சேவை நீண்ட காலமாக கடமையாற்றணும் என்று எல்லாம் வல்ல இறைவன், அதாவது சிவனுடைய ஆசீர்வாதம், மற்றது எல்லா இறைவன்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று நான் நிறைவாக உங்களுக்கு கூறுகின்றேன்.
நன்றி வணக்கம்.
நன்றி வணக்கம்.